ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரன்ஸ் மலேசியா மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A True Crime தமிழ் பாட்காஸ்ட் கேஸ் 9 எபிசோட் 3 1-1-3. ஐஜி குர்தர்ஷன் சிங் இந்த வழக்கோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். அவரோட பேச்சுதான் ராஜேஷ் தல்வாரையும் நுப்பூர் தல்வாரையும் குற்றவாளியா அடையாளம் காட்டுச்சு. அதுக்கப்புறம்தான் மீடியாவோட அணுகுமுறையும் மாறுச்சு. டாக்டர் டெத் அண்ட் தி ஹவுஸ் ஆஃப் ஹாரர் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவா ராஜேஷ் தல்வார்கிட்டையும் நுப்பூர் தல்வார்கிட்டையும் மக்கள் கரடு முரடா நடந்துட்டாங்க. ராஜேஷ் தல்வார் மேல கல்லெல்லாம் எரியற அளவுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் குர்தர்ஷன் சிங்கோட பேச்சு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. குர்தர்ஷன் சிங் எல்லாத்தையும் கேரக்டர் அசாசினேட் பண்றதா பேசப்பட்டுச்சு. அவர் முதல்ல ராஜேஷ் தல்வாரோட பொண்ணு ஆருஷி அவங்க வீட்டு வேலைக்காரன் ஹேம்ராஜ் கூட அப்ஜெக்ஷனபிள் பொசிஷன்ல இருந்தான்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ராஜேஷ் தல்வார் அவரோட கலீக் கூட அஃபேர் வச்சிருக்கிறதா சொன்னார். இதெல்லாம் போக ஆஃப் த ரெக்கார்ட்ல ராஜேஷ் தல்வாரையும் நுப்பூர் தல்வாரையும் அடல்ட்ரர்ஸ், ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டிய மாத்திக்கிறவங்க அப்படின்னு சித்தரிச்சாரு. அப்புறம் ஆருஷி நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருந்தான்னு வேற சொன்னார். இதெல்லாம் குர்தர்ஷன் சிங் மேல கடுமையான விமர்சனமா மாறுச்சு. அவர் மேல யூனியன் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ரேணுகா சௌத்ரி கடுமையா சார்ஜ் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஆருஷியோட கேரக்டரை அசாசினேட் பண்ணதா சொல்லி ஆருஷியோட நண்பர்களெல்லாம் சேர்ந்து பேரணி நடத்தினாங்க. முக்கியமான ஆளுங்க பல பேர் இதுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. இதனால பாதிக்கப்பட்ட பொண்ணு மேல எந்த அடிப்படையில குற்றச்சாட்டை வச்சீங்கன்னு விளக்கம் கொடுக்க சொல்லி யூபி போலீஸ் மேல நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் நோட்டீஸ் கொடுத்துச்சு. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி தான் உத்தரப்பிரதேசத்துல ஆட்சி நடத்திட்டு இருந்துச்சு. முதலமைச்சர் மாயாவதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில மாநில அரசுக்கு முக்கியமான ரோல் இருந்ததால முதலமைச்சர் மாயாவதி தலையிட வேண்டி இருந்துச்சு. இந்த வழக்க சிபிஐக்கு மாத்த சொல்லி யோசனை சொல்லப்பட்டுச்சு. 2008 June 1st அன்னைக்கு குர்தர்ஷன் சிங்கும் இன்னும் ரெண்டு பேரும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டாங்க. சிபிஐ உள்ள வந்தது இந்த வழக்கோட அடுத்த டர்னிங் பாயிண்ட். சிபிஐ கைக்கு வழக்கு மாறின கொஞ்ச நாள்லயே ஹெட்லைன்ஸும் மாறிடுச்சு. நொய்டா போலீஸ் தியோரி ட்ராஷ்ட்.
சிபிஐ ஒரு பஞ்ச் டயலாகோட என்ட்ரி கொடுத்துச்சு. இனிதான் உண்மையான விசாரணை ஆரம்பம். இந்த டயலாக அவ்வளவு பவர்ஃபுல்லா சொன்னாங்க. தல்வார் வீட்டை சுத்தி பாதுகாப்பு போட்டாங்க, யாரையும் அனுமதி இல்லாம உள்ள விடல. அப்போ மூணு தரப்புல இருந்து மூணு விதமான குரல் வந்துச்சு.
இனி எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு
அப்படின்னு தல்வார் குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க.
இவ்வளவு அவசர அவசரமா ஏன் வழக்க சிபிஐக்கு மாத்தணும்? எங்க ரிப்போர்ட்ல இங்கு ஈரம் கூட இன்னும் காயலையே
அப்படின்னு நொய்டா போலீஸ் நொந்துகிட்டாங்க.
கொலை நடந்து இவ்வளவு நாள் கழிச்சு வந்து இனி என்ன உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க
அப்படின்னு மீடியாவும் பொதுமக்களும் சலிச்சுக்கிட்டாங்க. எதையும் காதுல வாங்கிக்காம சிபிஐ முழு மூச்சா களத்துல இறங்குச்சு. அவங்க விசாரணை நடத்தின விதத்தை பார்த்து உண்மை வெளியில வந்துரும்னு மக்கள் மனசுல நம்பிக்கை வந்துச்சு. நொய்டா போலீஸ் வச்ச நேரேட்டிவ ஒன்னொன்னா உடைக்க ஆரம்பிச்சது சிபிஐ. அதுல இருந்த ஓட்டைகள் எல்லாம் வெளியில கொண்டு வந்தாங்க. மீடியாவும் அரசியல் மட்டமும் கொடுத்த அழுத்தம் காரணமா தான் நொய்டா போலீஸ் அவசர அவசரமா வழக்க முடிக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு கதை சொன்னதா மக்கள் மத்தியில பேச்சு உருவாச்சு. அதனால எல்லாத்தையும் மறுவிசாரணை செய்யறதுக்கு சிபிஐ அதிகாரிங்க தயாரானாங்க.
முதல்ல ராஜேஷ் தல்வார் மேல சந்தேகம் அழுத்தமா வந்ததுக்கு காரணமா இருந்த இன்டர்நெட் ஆக்டிவிட்டிய கிராஸ் செக் பண்ணாங்க சிபிஐ. ஆருஷி கொல்லப்பட்ட அன்னைக்கு ராத்திரி 3:30 வரைக்கும் ரவுட்டர் விட்டு விட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆன மாதிரியே அதுக்கு முன்னாடியும் அடுத்தடுத்த நாட்கள்லையும் ரவுட்டர் விட்டு விட்டு ஆன் ஆகி ஆஃப் ஆகியிருந்துச்சு. இன்டர்நெட்டை பயன்படுத்தாத நேரத்திலெல்லாம் இன்டர்நெட் ஆக்டிவிட்டி நடந்ததா லாக் காட்டுச்சு. அதனால அது ஏதோ டெக்னிக்கல் கோளாறுதானே தவிர அன்னைக்கு ராஜேஷ் தல்வார் முழிச்சிருந்ததா ஆகாதுன்னு முடிவுக்கு வந்தாங்க. சரி, பக்கத்து ரூம்ல இவ்வளோ பெரிய கொலை நடந்திருக்கு, அந்த சத்தம் கேட்காமலா இருக்கும் அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு வந்தாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம்னு யோசனை சொல்லப்பட்டுச்சு. ராஜேஷ் ரூம்ல இருந்த ஏசியையும் ஆருஷி ரூம்ல இருந்த ஏசியையும் ஆன் பண்ணிவிட்டாங்க. ரெண்டுல இருந்தும் சத்தம் பலமா வந்துச்சு. ராஜேஷ் ரூம் கதவை சாத்திட்டு
பக்கத்து ரூம்ல இருந்து சத்தம் வர வச்சு பார்த்தாங்க. இங்க எதுவும் கேட்கல. ஏசில இருந்து நிறைய நாய்ஸ் வருது. ராஜேஷ் அவரோட ரூம்ல முழிச்சிருந்தா கூட அவருக்கு சத்தம் கேட்காது அப்படின்னு சிபிஐ சொல்லுச்சு. அடுத்ததா மர்டர் வெப்பன்ஸ்க்கு வந்தாங்க. ராஜேஷ் கொலை செஞ்சிருக்கலாங்கிறதுக்கான எவிடன்ஸா மர்டர் வெப்பன்ஸ் சொல்லப்பட்டுச்சு. ஹேமரையும் ஸ்கேல்பலையும் பயன்படுத்தி ரெண்டு பேரையும் ராஜேஷ் சல்வார் கொன்னதா சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னாங்களே தவிர மர்டர் வெப்பன்ஸ் எதுவும் கிடைக்கல. போதா குறைக்கு நார்கோ டெஸ்ட் நடத்தினப்போ குக்ரி தான் மர்டர் வெப்பன்னு கிருஷ்ணா சொல்லியிருந்தான். குக்ரிங்கிறது சின்ன கலை வேலைப்பாடுள்ள கத்தி. அதோட பிளேடுல வித்தியாசமான கர்வ் இருக்கும். குக்ரி நேபாளத்தோட தேசிய ஆயுதம். பொதுவா நேபாளி பேசுற எல்லா கூர்கா கிட்டையும் இந்த குக்ரி இருக்கும். 2008 June 12 அன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு நடத்தின நார்கோ டெஸ்ட் அடிப்படையில June 13 அன்னைக்கு கிருஷ்ணாவை கைது பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவன் வீட்டுல ரெய்டு நடத்தினப்போ அவன் வீட்ல இருந்து குக்ரியும் ரத்த கரையுள்ள பர்பிள் கலர் பில்லோ கவரும் கிடைச்சது. அதனால கிருஷ்ணா முக்கியமான குற்றவாளியா ஆனா. கிருஷ்ணா வீட்டுக்கு ரெய்டு வந்ததுல இருந்து 2 வாரம் கழிச்சு, அதாவது June 27 அன்னைக்கு ராஜ்குமார் அரெஸ்ட் பண்ணாங்க. July 1 கே கௌதம் சாட்சி சொன்னாரு. கே கௌதம் நொய்டா போலீஸோட ரிட்டையர்ட் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட். இவர்தான் மொட்டை மாடியில இருந்த பொணத்தை கண்டுபிடிக்க காரணமா இருந்தவர்.
May 17 அன்னைக்கு காலையில என்னோட கண்டாக்டர் சுஷில் சௌத்ரி மூலமா தான் ஆருஷி கொலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சுஷில் சௌத்ரிக்கும் தல்வார் குடும்பத்துக்கும் நல்ல பழக்கம். அன்னைக்கு தல்வார் பிளாட்டுக்கு கூட வர சொல்லி சுஷில் சௌத்ரி கூப்பிட்டாரு. அப்படி போனப்பதான் ஹேம்ராஜ் ரூம்ல 3 கிளாஸ் இருக்கிறத பார்த்தேன். 2 கிளாஸ்ல கொஞ்சம் சரக்கு மிச்சம் இருந்துச்சு
அப்படின்னு சாட்சி சொன்னாரு. July 11 அன்னைக்கு விஜய் மண்டலையும் கைது பண்ண அப்புறம் அதே நாள் ராஜேஷ் தல்வார ரிலீஸ் பண்ணாங்க.
கிருஷ்ணா ராஜேஷ் தல்வார் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தவன். இந்த வழக்குல இப்போ முக்கியமான குற்றவாளி. பொய்யை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்ல அவன் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டதோட யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சோங்கிற பேரையும் சொல்லியிருந்தான். அவன் வீட்டில இருந்து குக்ரியும் ரத்தக்கரையுள்ள பர்பிள் கலர் பில்லோ கவரும் கைப்பற்றினது முக்கியமான ஆதாரமாக காட்டப்பட்டுச்சு. இது போக ராஜேஷோட டிரைவர் கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணா பண்ண ஏதோ தப்புக்காக ராஜேஷ் சார் அவனை திட்டினாரு. கிருஷ்ணா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டான். அவரை பழி வாங்காமல் விடமாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருந்தான். அடுத்ததா ராஜ்குமார், தல்வாரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் துர்ராணி வீட்டில் வேலை பார்க்குறவன். அனிதா துர்ராணி கூட ராஜேஷ்க்கு உறவு இருக்கிறதா முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சே, அந்த வீட்டில் வேலை பார்க்குறவன் தான் ராஜ்குமார். கிருஷ்ணாவை விட ராஜ்குமார் சின்னவன். ராஜ்குமார் பார்க்க நல்லா இருக்கிறான், நல்லா பழகிறாங்கிறதால அவனை எல்லாருக்கும் தெரியும். துர்ராணி வீட்லையும் தல்வார் வீட்லையும் அவன் நல்ல உறவை வளர்த்துருந்தான். இவன் பயன்படுத்திட்டு இருந்த செல்போன் கூட முன்னாடி ஆருஷி பயன்படுத்திட்டு இருந்தது தான். இப்போ ராஜ்குமார் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்கிறத துர்ராணி வீட்லேயே யாராலையும் நம்ப முடியல.
நீங்க செல்ல பிராணின்னு நினைச்சு வளர்த்ததை பாருங்க, அது கீரி நரி
அப்படின்னு சிபிஐ கவுன்சில் சொன்னாங்க. ஆனா கிருஷ்ணா கொடுத்த வாக்குமூலத்துக்கும் ராஜ்குமார் கொடுத்த வாக்குமூலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. டிவி பார்த்துட்டு நேபாளி பாட்டு கேட்டுட்டு இருந்ததாகவும் மொட்டை மாடியில கிருஷ்ணா குடிச்சிட்டு இருந்ததாகவும் ராஜ்குமார் சொன்னான். அங்க வச்சு ஹேம்ராஜ்க்கும் கிருஷ்ணாவுக்கும் சண்டை வந்து அப்புறம் ஆருஷியை கொன்னதா சொன்னான். அடுத்து இந்த வழக்கில் 3வது குற்றவாளியாக சிக்கினவன் விஜய் மண்டல், தல்வாரோட பக்கத்து வீட்டில் வேலை பார்க்குறவன். அவன் 20s இருந்தான். அவனோட சைல்டுஹுட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவனோட அப்பாவும் அம்மாவும் அவனை கடுமையாக அடித்தது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு. விஜய் மண்டல் கோவக்காரனாக இருந்ததால் அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. இந்த 3 பேரும், அதாவது கிருஷ்ணா, ராஜ்குமார், விஜய் மண்டல், இந்த 3 பேருமே தல்வார் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறவங்க. கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியா வரும்னு சிபிஐ நினைச்சது. விஜய் மண்டல் அப்ரூவர் ஆறதாவும் கிருஷ்ணாவும் ராஜ்குமாரும் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணி இவங்க 3 பேரையும் கோர்ட் முன்னாடி குற்றவாளியா நிறுத்த சிபிஐ தயாராச்சு.
கிருஷ்ணா, ராஜ்குமார், விஜய் மண்டல் 3 பேரும் தான் கொலகாரங்கன்னு சொல்லிச்சு சிபிஐ. ஆனா 3 பேரும் விதவிதமான கதைய சொன்னாங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை வச்சும் கிடைச்ச எவிடன்சஸ வச்சும் கொலை இப்படித்தான் நடந்திருக்கும்னு ஊகிச்சாங்க. 2008 May 15 அன்னைக்கு ராத்திரி ராஜேஷ், நுப்பூர், ஆருஷி மூணு பேரும் ஒன்னா சாப்பிட உட்கார்ந்தாங்க. ஹேம்ராஜ் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினான். அவன் எப்பவும் போல யார்கிட்டையும் எதுவும் பேசல. அமைதியா தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆருஷி ரூமுக்கு ராஜேஷ், நுப்பூர் ரெண்டு பேரும் போனாங்க.
சர்ப்ரைஸ்
அப்படின்னு சொல்லி நுப்பூர் ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து ஆருஷி கிட்ட கொடுத்தாங்க. ஆருஷிக்கு வாயெல்லாம் பல்லு.
தேங்க்ஸ் மம்மி
அப்படின்னு அம்மாவோட தோளை கட்டிக்கிட்டு முத்தம் கொடுத்தா. அப்பாவை பார்த்து
தேங்க்ஸ் டாடி
அப்படின்னா. அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்தவ அதுல இருந்த சோனி DSC W130 டிஜிட்டல் கேமராவை பார்த்து அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். கண்ணை விரிச்சு பார்த்து
வாவ்
அப்படின்னு சொன்னா. மறுபடியும் அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா. அந்த கேமரா அன்னைக்குத்தான் கொரியர் வழியா வந்திருந்துச்சு. ஹேம்ராஜ் தான் அதை வாங்கி வச்சிருந்தான். ஆருஷியோட பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது May 24 கொடுக்கணும்னு தான் பிளான். ராஜேஷும் அப்படிதான் சொன்னாரு. ஆனா நுப்பூர் முன்னாடியே கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்க. ஆருஷி அந்த கேமராவில தன்னையும் அப்பா அம்மாவையும் மாறி மாறி நிறைய போட்டோ எடுத்தா. கொஞ்ச நேரம் சிரிப்பும் கேலியுமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆருஷி அவ ரூம்ல விட்டுட்டு ராஜேஷ், நுப்பூர் ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஹேம்ராஜ் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் அடுக்கி ஒதுங்க வச்சுட்டு அவன் ரூமுக்கு வந்தான். அவன் இன்னும் சாப்பிடல. கிருஷ்ணா, ராஜ்குமார், விஜய் மண்டல் மூணு பேருக்காகவும் காத்துட்டு இருந்தான். மூணு பேரோடையும் சேர்ந்து அவனுக்கு சரக்கடிக்கிற பிளான் இருந்துச்சு. எல்லாரும் தூங்கிட்டா மூணு பேரையும் வர சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டே 11 போல ஹாலுக்கு வந்தான் ஹேம்ராஜ். அப்ப நுப்பூர் அவங்க ரூம்ல இருந்து வெளியில வந்ததை பார்த்தான். உடனே சுதாரிச்சுட்டு அவன் ரூம்லயே ஓரமா நின்னுக்கிட்டான். ஆருஷியோட ரூம் கதவை நுப்பூர் தட்டினாங்க. அவ சேத்தன் பகத்தோட 3 Mistakes of My Life படிச்சுட்டு இருந்தா. அப்பாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், இன்டர்நெட் வேலை செய்யல, ரவுட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நுப்பூர் சொன்னது சன்னமா ஹேமராஜுக்கு கேட்டுச்சு. நுப்பூர் அவங்களோட ரூமுக்குள்ள போன அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேம்ராஜ் வெளியில வந்தான். நேரா மொட்டை மாடிக்கு போனான். மூணு பேரும் மேல சிடுசிடு போட நின்னுட்டு இருந்தாங்க.
சரி சரி, முறைக்காதீங்கப்பா, இவ்வளவு நேரம் ஆக்குவாங்கன்னு எனக்கு என்னப்பா தெரியும், வாங்க வாங்க
அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு கீழே கூட்டிட்டு வந்தான். அவங்க எல்லாரும் ஹேம்ராஜ் பின்னாடி சத்தம் போடாம அமைதியா பூனை மாதிரி நடந்து வந்தாங்க. ஹேம்ராஜோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. ஹேம்ராஜோட ரூம் கச்சடாவா கிடந்துச்சு. ஷெல்ஃப்ல அவனோட துணிமணிகளை ஒழுங்கா அடுக்கி வைக்காம ஏனோதானோன்னு போட்டு வச்சிருந்தான். தல்வாரோட வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருப்பானோ அதுக்கு நேரெதிரா இவனோட ரூம் இருந்துச்சு. ஹேம்ராஜ் குடிக்கிறதுக்கான ஏற்பாட்டை ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தான். ஸ்ப்ரைட், டம்ளர்லாம் ரெடியா வச்சிருந்தான். ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசிட்டே வேக வேகமா குடிச்சாங்க. அவங்களுக்கு நிதானமா குடிக்கிற பழக்கம் கிடையாது. அவங்க குடிய ரசிக்கிறவங்க இல்ல. கப்பு கப்புன்னு வேக வேகமா ஊத்திக்கிட்டு போதைய தலைக்கு ஏத்திக்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் போதை ஏறவும் கிருஷ்ணா பேச்ச ஆரம்பிச்சான். அவன் ஹேம்ராஜ பார்த்து,
ஐயா முதலாளி இருக்கானே
யாரு
அப்படின்னு ராகத்தோட கேட்டான் ஹேம்ராஜ்.
உனக்கு எத்தனை முதலாளி இருக்கான்?
உனக்கு அவன் முதலாளி இல்லையா சோட்டோ?
வாய கிளறாத பையா. டாக்டர்னா பெரிய இவனா? காசு இருந்துட்டா பெரிய இவனா?
விடுறா கிருஷ்ணா, ஆணியா பிறந்தா அடிபட்டு தானே ஆகணும்.
அப்படிலாம் விட முடியாது பையா, அவனை சும்மா விட மாட்டான். எல்லா முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான். பலிக்கு பலி வாங்கலன்னா என் மனசு ஆறாது.
விடுறா, கழுதைக்கு வாக்கப்பட்டா உடப்பட்டு தானே ஆகணும்.
ஹேம்ராஜ் என்ன சமாதானம் சொன்னாலும் கிருஷ்ணா கேட்கல. கூட இருந்த மத்த ரெண்டு பேரும் ஏத்தி விட்டுக்கிட்டே இருந்தானுங்க. இவங்களை இதுக்கப்புறம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்ச ஹேம்ராஜ்,
உங்களுக்கெல்லாம் போதத்தால கேறிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு பேசிக்கலாம்
அப்படின்னு சொன்னான். ஆனா யாரும் நகரல. ஹேம்ராஜ் ரொம்ப வற்புறுத்தவும் கிளம்ப ரெடி ஆனாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் வச்சாங்க.
கடைசியா ஒரு கட்டிங் பையா
அப்படின்னு சொன்னா ராஜ்குமார்.
சரக்கு எங்கடா இருக்க? அதான் வலிச்சு குடிச்சிட்டீங்களே.
முதலாளி வீட்டுக்குள்ளேயே பார் வச்சிருக்கானே, போய் எடுத்துட்டு வா
அப்படின்னு கிருஷ்ணா சிரிச்சுட்டே சொன்னான்.
சார்தா, இங்க நாம குடிக்கிறது தெரிஞ்சாலே வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இதெல்லாம் பண்ணா அவ்வளவுதான்,
அப்படின்னு சொல்லி ஹேம்ராஜ் மறுத்தான். ஆனா அவங்க விடுறதா இல்ல, நச்சரிச்சுட்டே இருந்தாங்க.
ஆமாதான், இப்படி காஸ்ட்லி சரக்கு எப்ப பையா தொட்டு பாக்குறது? எடுத்துருவா பையா, லேசா தேன் மாதிரி நாக்குல ஊத்திக்குவோம்
அப்படின்னு சொன்னதோட எமோஷனலா பேசி ஹேம்ராஜ கன்வின்ஸ் பண்ணாங்க. ஹேம்ராஜ் எந்திரிச்சு கிச்சன்ல இருக்கிற உடன் பேனலுக்கு பின்னாடி ரகசியமா இருக்கிற மினி பார் பக்கம் போனான். வேலண்டைன்ஸ் ஸ்காட்ச் விஸ்கி பாட்டில எடுத்துட்டு மெதுவா வந்தான். அப்போ அவங்க மூணு பேரும் ஆருஷிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க.
இந்த ஃபாரின் சரக்கு மாதிரி ஆருஷியும் ஒரு நாள் தொட்டு பார்த்துடணும்டா
அப்படின்னு கிருஷ்ணா சொல்றத கேட்ட ஹேம்ராஜ் வேலண்டைன்ஸ் ஸ்காட்ச் விஸ்கி பாட்டில கிச்சன்ல வச்சுட்டு வேக வேகமா ரூமுக்கு வந்தான்.
வயசு வித்தியாசம் இல்லாம உங்களோட பழகின பாருங்க, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், எல்லாரும் வெளியில போங்க. இதுதான் நீங்க இங்க வர்றது கடைசி, இதுக்கப்புறம் இந்த பக்கம் தலைய கூட காட்டாதீங்க.
முதலாளி சொல்லிட்டா
அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா நக்கலா சிரிச்சான்.
ஊர்ல இருக்கவங்க கூட எல்லாம் சுத்துறா, எங்க கூட படுக்க மாட்டாளா
அப்படின்னு சொல்லி ராஜ்குமாரும் கூட சேர்ந்துகிட்டான்.
வையாக்கு வயசாயிடுச்சு, இல்லனா அவருக்கும் சாந்து கொடுக்கலாம்
அப்படின்னு விஜய் சொன்னான். எல்லாரும் ஒண்ணு சேரவும் ஹேமராஜால தாங்க முடியல.
ஆருஷி பொண்ணு மாதிரி இன்னொரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேற
அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் கழுத்த புடிச்சு தள்ளாத குறையா வெளியில தள்ளினான். மூணு பேரும் வெளியில வரவும் திறந்திருந்த ஆருஷி ரூம் கதவு வழியா நைட் லேம்ப் வெளிச்சத்தை பார்த்தாங்க. ஒரு செகண்ட் தான், சட்டுன்னு ஆருஷி ரூமுக்குள்ள போனான் கிருஷ்ணா.
வேணாம் கிருஷ்ணா வேணாம்
அப்படின்னு சொல்லிட்டு மத்த ரெண்டு பேரும் பின்னாடி போனாங்க. ஹேம்ராஜ் பதட்டத்தோட ஓடி வந்தான். ஆனா யாரையும் நிப்பாட்டுறதுக்கு நேரம் இல்ல, நிதானமும் இல்ல. உள்ள போன கிருஷ்ணா இடுப்புல வச்சிருந்த குக்கரியை எடுத்தான். தூங்கிட்டு இருந்த ஆருஷி கழுத்தை அப்படியே அறுத்து போட்டான். பக்கத்துல இருந்த சுத்தியலை எடுத்து வெறி கொண்டு அடிச்சான். எல்லாரும் திகச்சு நின்னுட்டாங்க. ஐயோன்னு கத்த வந்த ஹேம்ராஜ் வாய புத்திட்டு அப்படியே உட்காந்துட்டான். ஒரு கணத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆருஷி கிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்லை. ஆருஷி தூங்குன மாதிரியே பெட்டில் கிடந்தா, கை கால் நேரா இருந்துச்சு. அவ போத்தி படுத்திருந்த ஒயிட் ஃபிளானல் பிளாங்கெட் எடுத்து அவ முகத்தை மறைச்சு போட்டுட்டான். தலை பக்கத்துல கேமோஃப்ளாஜ் பிரிண்ட் டோட் பேகை வச்சு மூடினான். சுத்தியலையும் குக்கரியையும் கையில எடுத்துட்டு வெளியில நடந்தான். மத்த மூணு பேரும் அவன் பின்னாடியே போனாங்க. கிருஷ்ணா நேரா மொட்டை மாடிக்கு போனான். கடைசியா வந்த ஹேம்ராஜ்,
உன்னையும் என் பையன் மாதிரி தானடா நடத்துன, இப்படி பண்ணிட்டியே, அந்த புள்ள என்னடா பண்ணுச்சு
அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை அடிக்க வந்தான். அவன் எதுவும் பதில் சொல்லாம தட்டி தட்டி விட்டான். ஹேம்ராஜ் இன்னும் ஆவேசமாகி தகாத வார்த்தையில திட்டிக்கிட்டே இருக்கவும் கையில இருந்த குக்கரியால ஹேம்ராஜ் கழுத்தையும் சீவி விட்டுட்டான். மத்த ரெண்டு பேரையும் பார்த்து,
இவன் நம்மள மாட்டி விட்டுருவான்
அப்படின்னு சொல்லிட்டு ஆருஷி மாதிரியே ஹேம்ராஜ் தலையையும் அடிச்சு நொறுக்குனான். லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருந்துச்சு. கும்மிருட்டு விடிஞ்ச அப்புறம் பக்கத்து டெரஸ்ல இருந்து பார்த்தா யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹேம்ராஜ கூலர் பேனல்னால கவர் பண்ணாங்க. ஒரு பார்ட்டு தான் கவர் ஆச்சு, இன்னொரு பார்ட்டை அங்க இருந்த பெட்ஷீட்டை வச்சு மூடினாங்க. கிருஷ்ணாவோட ஹேண்ட் பிரிண்ட் அந்த மொட்டை மாடியில பதிஞ்சத அந்த இருட்டுல யாரும் கவனிக்கல. அப்புறம் தடயத்தை ஒவ்வொன்னா அழிச்சாங்க. எல்லாத்தையும் செஞ்சவங்க ஹேம்ராஜ் ரூம்ல குடிச்சிட்டு வச்சிருந்த டம்ளரை எடுக்க மறந்துட்டாங்க. இப்படி இந்த கதை சொல்லப்பட்டுச்சு. இதுல நிறைய இடம் இடிச்சுச்சு, லாஜிக் பிரச்சனை இருந்துச்சு, அதையெல்லாம் யாரும் பெருசா பொருட்படுத்தல. கட்டுக்கதைக்கு லாஜிக்லாம் ஒரு விஷயமா.
கிருஷ்ணா, ராஜ்குமார், விஜய் மூணு பேரும் இந்த கதைய விதவிதமா சொன்னாங்க. ஒரு கதை இப்படி இருந்துச்சு. ஹேம்ராஜ் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தன்னோட ரூமுக்கு கிருஷ்ணா, ராஜ்குமார், விஜய் மூணு பேரையும் கூப்பிட்டான். நாலு பேரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ராஜேஷ் திட்டின கதைய கிருஷ்ணா பேச ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல ஆருஷி ரூமுக்கு போறப்போ ராஜ்குமார் அவளை அசால் பண்ண பார்த்தான். ஆருஷி முரண்டு பிடிக்கவும் கிருஷ்ணா தங்கிட்ட இருந்த குக்கரியை எடுத்து அவளை கொன்னுட்டான். இத பார்த்துட்டு இருந்த ஹேம்ராஜ் எப்படியும் மாட்டி விட்டுருவான்னு நினைச்சு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் அவனையும் கொன்னுட்டாங்க. இன்னொரு கதை இப்படி சொல்லப்பட்டுச்சு. ராஜ்குமாரும் விஜயும் ஆருஷியை அசால்ட் பண்ண பார்த்தாங்க. அவள் முரண்டு பிடிக்கவும் ரெண்டு பேரும் சேர்ந்து குக்ரியை வச்சு அவளை கொன்னுட்டாங்க. அந்த குக்ரியை டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தப்படுத்திட்டு அதை ஆருஷியோட டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க. இந்த கொலைக்கு நேரடி சாட்சியாக ஹேம்ராஜ் இருந்ததால் அவனை மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் மூணு பேரும் சேர்ந்து அவனை கொன்னுட்டாங்க. அடுத்த கதையில் ராஜ்குமார் ஆருஷியை அசால்ட் பண்ண பார்த்தான். ஆருஷி முரண்டு பிடிக்கவும் கிருஷ்ணா தாங்கிட்ட இருந்த குக்ரியை எடுத்து அவளை கொன்னுட்டான். தல்வார்ட்ட சொல்ல போகிறதா ஹேம்ராஜ் சொல்லவும் அவனை மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் மூணு பேரும் சேர்ந்து அவனை கொன்னுட்டாங்க. இன்னொரு கதை என்னன்னா, தன்னோட அப்பா பற்றி கிருஷ்ணா மற்ற வேலைக்காரங்க கிட்ட சொன்னதை ஆருஷி பார்த்துட்டு அதை பற்றி அப்பா கிட்ட சொல்ல போகிறதா பயமுறுத்தியிருக்கா. அதனால் கிருஷ்ணா குக்ரியை வச்சு ஆருஷியை கொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கொலையை பற்றி தல்வார்ட்ட சொல்ல போகிறதா ஹேம்ராஜ் சொல்லவும் அவனை மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் மூணு பேரும் சேர்ந்து அவனை கொன்னுட்டாங்க. இந்த எல்லா கதையையும் தாண்டி மீடியா கிட்ட சிபிஐ சொன்ன கதை இதுதான். லேட் நைட்டில் ஹேம்ராஜ் மற்ற மூணு பேரையும் ரூமுக்கு கூப்பிட்டான். முதல்ல கிருஷ்ணா வந்தான், அப்புறம் விஜய், அடுத்ததான் ராஜ்குமார். நாலு பேரும் சேர்ந்து குடித்தாங்க. அப்போ ஆருஷி பற்றி பேசினாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆருஷி ரூம்குள்ளே போனாங்க. இவங்க வரதை பார்த்து ஆருஷி முழிச்சிட்டா. அவள் கத்த ட்ரை பண்ணவும் அவளை கத்த விடாமல் வாயை அடைச்சிட்டாங்க. முதல்ல ஒரு ஹார்ட் பிளண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு அவளை அடித்தாங்க. அவங்க ஒரு வேளை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ண பார்த்துருக்கலாம், அதில் பிரச்சனையாகி கொண்டுட்டாங்க. அப்புறம் மொட்டை மாடிக்கு போய் ஹேம்ராஜை கொண்டுட்டு அங்கிருந்த கதவை பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆருஷி ரூமுக்கு வந்து அவள் கழுத்தை அறுத்து போட்டாங்க. சிபிஐ இந்த கதையை சொல்லவும் எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த மூணு வேலைக்காரங்க மேலேயும் விழுந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே சிபிஐயோட லாஜிக்கில் நிறைய ஓட்டை இருக்கிறத கவனித்தாங்க. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க.
சிபிஐ அதிகாரி அருண்குமார் இந்த கதையை வச்சு வழக்க முடிக்க பார்த்தார். ஆனால் நீதிமன்றத்துக்கு எவிடன்ஸ் வேணுமே. நீதிமன்றத்துக்கிட்ட உண்மையை நிரூபிக்கிறதுக்கே எவிடன்ஸ் வேணும். கதை சொல்லணும்னா எவிடன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? நார்கோ டெஸ்ட் மட்டும் போதாது, அதை எவிடன்ஸா கோர்ட் ஏத்துக்காது. விஜய் மண்டல அப்ரூவரா ஆக்கி கிருஷ்ணாவையும் ராஜ்குமாரையும் சஸ்பெக்டா நிறுத்த நினைச்சாரு அருண்குமார். AIIMS பேனலோட எக்ஸ்பர்ட்ஸ் எட்டு பேரும், போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர்ஸ் சுனில் தோஹாரே, நரேஷ் ராஜ் ரெண்டு பேரும் கொல்ல பண்ணதுக்கான வெப்பன் குக்ரியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கிருஷ்ணா வீட்ல இருந்து எடுத்த பர்பிள் கலர் பில்லோ கவர்ல இருந்த ரத்தக்கரை ஹேம்ராஜோடதுன்னு ஹைதராபாத் ஃபொரன்சிக்ஸ் லேபரட்டரி CDFD ரிப்போர்ட் கொடுத்துச்சு. ஆனா இதெல்லாம் செல்லுபடியாகல. வழக்க முடிக்கிறதுக்காக சிபிஐ ஆடுற நாடகம்னு சொன்னாங்க. மூணு வேலைக்காரங்களுக்கும் ஆதரவா கிருஷ்ணா வீட்ல இருந்து மொத குரல் வந்துச்சு. கிருஷ்ணா ஏழைங்கிறதுனாலையும் அவனுக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லைங்கிறதுனாலையும் சிபிஐ ஃப்ரேம் பண்றதா சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க எங்க கூட தான் கிருஷ்ணா இருந்தான் அப்படின்னு அவனோட அக்கா சொன்னாங்க. மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்க. நாங்க வீட்டுக்கு 9 மணிக்கு வந்தோம். அப்போ கிருஷ்ணா வாஷ்ரூம் போனான், குளிச்சுட்டு 10 மணிக்கு தூங்கிட்டான்.
அதுக்கப்புறம் வெளியில போனானா?
எங்க வீட்டுல 3-4 ரூம் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, அதுவும் சின்ன ரூம். சும்மா 2 மணி நேரம் வெளியில போயிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்துடலாங்கிற வசதியெல்லாம் எங்க வீட்டுல கிடையாது. சின்ன சத்தம் வந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்.
அவன் குக்ரி வச்சிருந்தானா?
ஆமா வச்சிருந்தான். அது எங்க நேபாளிகளோட அடையாளம். இப்ப கூட எங்க ஜனங்க எல்லார்கிட்டயும் அது இருக்கும். அதுக்காக நேபாளிங்க எல்லாரும் கொலக்காரங்களா? அவன் வச்சிருந்த குக்ரிய சிபிஐ செக் பண்ணாங்க. அது ஷார்ப்பாலாம் இருக்காது, நிச்சயமா அதை வச்சு யாரையும் கொல்ல முடியாது. அது போக குக்ரில ரத்தக்கரை இருந்ததுக்கான தடையும் எதுவும் இல்லை. அது மொன மழுங்கி இருந்துச்சு. அப்புறம் பர்பிள் கலர் பில்லோ கவர்ல இருந்தது சின்ன ரத்தக்கரை. ரத்த வெள்ளத்துல கொலை பண்ணிட்டு தன்னையும் சுத்தப்படுத்திக்கிட்டு வீட்டில் வந்து படுத்திருக்க முடியுமா என்ன? அப்படி வீட்டுக்கு போயிருந்தா வீட்டில் இருந்த அக்காவும் அவங்களோட கணவரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஆயிடுமே. அப்போ அவங்க கிட்ட ஏன் விசாரணை நடத்தல? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வேற தகவலும் வெளியில வர ஆரம்பிச்சுது. ஜல்வாயு விஹார்ல மொத்தம் 6 செக்யூரிட்டி கார்ட்ஸ். வேலைக்காரங்க 3 பேர்ல ஒருத்தரும் தல்வார் வீட்டுக்கு வந்ததை செக்யூரிட்டி கார்ட்ஸ் பார்க்கல.
அந்த நாள்ல அந்த மூணு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. இதுக்கு நடுவுல கிருஷ்ணாவை சிபிஐ டார்ச்சர் பண்ணதா அவனோட லாயர் சொன்னாரு. அவனுக்கு எதிரான எந்த எவிடன்ஸும் இல்லாததால உடனே ரிலீஸ் பண்ணணும்னு கோரிக்கை வச்சார்.
கிருஷ்ணாக்கு நடத்தின இன்னொரு நார்கோட்டிஸ்ட்ல அவன் இதுக்கு முன்னாடி பேசினதா சொல்லப்பட்டதுக்கு நேர் எதிரா பேசியிருந்தான்.
டாக்டர் தல்வார் உன்னை திட்டினாரா?
ஆமா.
அதனால கோபமா இருந்தியா?
இல்ல, கொஞ்ச நேரத்துல கூல் ஆயிட்டேன்.
யாரு ஆருஷிய கொன்னது?
டாக்டர் சல்வார்.
பொய் சொல்லாத கிருஷ்ணா.
சுத்தமான இதயம் இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மைதான் பேசுவாங்க.
இன்னொரு பக்கம் விஜய் மண்டலை அப்ரூவரா மாத்துறதுக்கான ஏற்பாட்டில் நடந்த தில்லுமுள்ளு வெளியில வந்துச்சு. கிருஷ்ணாவும் ராஜ்குமாரும் தான் கொன்னாங்கன்னு சொல்ல சொல்லி சிபிஐ கேட்டுச்சு. முதல்ல விஜய் மண்டல் ஒத்துக்கிட்டான், ஆனா அவனுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை வரல. பின்னாடி தன்னையும் இதில் மாட்டி விட்டுருவாங்கன்னு நினச்சி பின்வாங்கிட்டான். ராஜ்குமார் கிட்டையும் பேரம் பேசினாங்க. கிருஷ்ணா தான் கொன்னான்னு சொல்ல சொன்னாங்க. மும்பையில் உன்ன பெரிய ஹீரோ ஆக்குறோன்னுலாம் ஆசை காட்டாங்க. ராஜ்குமார் ஒத்துக்கலை. வேலைக்காரங்க நாலு பேரும் சேர்ந்து தல்வார் வீட்டில் குடிச்சாங்கங்கிறது சிபிஐயோட அடிப்படையான வாதம். ஆனால் முதலாளி வீட்டில் அவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே போய் கும்பலாக குடிக்க முடியுமா? யாருக்காவது அந்த தைரியம் வருமா? அதே நேரத்தில் ஒன்னா சேர்ந்து ரெண்டு மூணு பேர் குடித்ததுக்கான ஃபாரன்சிக் எவிடன்ஸும் இல்லை. முழுக்க நார்கோ டெஸ்ட்டை மட்டும் வச்சு கதையை கட்டமைச்சாங்க. கடைசியாக அந்த மூணு பேர் மேலேயும் குற்றம் சுமத்துறதுக்கான எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் சிபிஐக்கு கிடைக்கல. மூணு பேரையும் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் உருவாச்சு.
வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ கட்டி வச்சிருந்ததெல்லாம் மழ மழன்னு சரிஞ்சு விழுந்துச்சு. முதல்ல ஹேம்ராஜ் குற்றவாளியா இருந்தான், அப்புறம் அவன் பொணமா கடந்தான், அடுத்து எல்லா பழியும் ஆருஷியோட அப்பா ராஜேஷ் தல்வார் மேல விழுந்துச்சு. மீடியா வாயில விழுந்து அசிங்கப்பட்டாரு, மக்கள்கிட்ட கல்லடிப்பட்டாரு. மகளை பறி கொடுத்ததோட மட்டும் இல்லாம இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்க வேண்டியிருந்துச்சு. அப்புறம் அவர் இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு விடுவிச்சாங்க. மூணாவதா மூணு பேர் மாட்டினாங்க. மூணு பேரும் சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவங்க, ஏழைங்க, ஒரு வகையில அப்பாவிங்க. அவங்கள குற்றம் சொல்றதுக்கான ஆதாரம் ஸ்ட்ராங்கா இல்லாததால மூணு பேரும் விடுவிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் பிசகி இருந்தாலும் மூணு பேரோட வாழ்க்கையும் காலியாயிருக்கும். அவங்க வெளியில வந்தது அவங்களோட நல்ல நேரம்னு தான் சொல்லணும். சரி, அப்போ அந்த ரெண்டு கொடூரமான கொலையையும் யாரு தான் செஞ்சது? திரும்பவும் அதே கேள்வி, மறுபடியும் முதல்ல இருந்து எங்க ஆரம்பிச்சமோ அங்கேயே வந்து நிக்கிறோம். கொலை நடந்து 1.5 வருஷம் கழிச்சு, அதாவது 2009 செப்டம்பர் 9 அன்னைக்கு எஸ்பி நீலப் கிஷோர் தலைமையில புது சிபிஐ டீம் களம் இறங்கிச்சு. அடிஷனல் சூப்பரிண்டெண்ட் ஏஜிஎல் கவுல் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர். ஏஜிஎல் கவுல், இந்த பேரை கேட்டாலே அலறுவாங்க. எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆபிசர். முடிவை ரீச் பண்ணணுங்கிறதுக்காக ஷார்ட்கட்ல போற பழக்கம்லாம் இவருக்கு கிடையாது. இந்த சிக்கலான வழக்கில் யார் குற்றவாளிங்கிறத கால் கண்டுபிடிப்பாரா? ஜல்வாயு விஹாரோட சம்பந்தப்பட்ட ராஜேஷ் தல்வார், நுப்பூர் தல்வார், ஹேம்ராஜ், கிருஷ்ணா, ராஜ்குமார், விஜய், இவங்க யாருமே கொலை பண்ணலனா வேற யாரா இருக்கும்? ஒருவேளை திருஷ்யம் படத்துல வர மோகன்லால் மாதிரி, பாபநாசம் படத்துல வர கமல்ஹாசன் மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் இந்த வழக்குக்கு பின்னாடியும் இருக்கா? இதெல்லாம் விசாரணை பண்ணுவாங்கன்னு முன்கூட்டியே திட்டம் போட்டு பக்காவா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண கிரைம் ஆயுது. தொடர்ந்து இந்த கதையை தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants Malaysia. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And
Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Callis. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team, Bhavya Kirtivasan and Srinithya Sundar. Executive producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.